வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைதான் வேதம் நமக்கு கற்று தருகிறது. வேத வசனத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:4, எபேசியன்ஸ் சாப்டர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி ஃபாதர். பெற்றெடுப்பதோடு கூட தகப்பனுடைய பங்களிப்பு முடிந்து போவதில்லை. தகப்பன் இந்த பூமியில் வாழும் காலம் முழுவதும் தன் பிள்ளைக்கு அவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். The instruction is important. The spiritual instruction is to show God and also talk about God's holy living. பரிசுத்தமான வாழ்க்கையை ஒவ்வொரு தகப்பனும் கற்றுக் கொடுக்க வேண்டும். They are also called to discipline them. அப்படிதான் வேதம் சொல்கிறது. போதனையிலும் சிக்ஷையிலும் we are called to discipline. எப்படிப்பட்ட காரியங்கள்? அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவும், அவர்கள் சரியான வழியில் நடக்கிறார்களா என்பதை பார்க்கவும் ஒவ்வொரு தகப்பனும் இந்த கட்டளையை மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறான். ஒருவேளை உலகம் இந்த நாளை எப்படியோ கொண்டாடலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஃபாதர்ஸ் டே என்று சொன்னால், நான் என் பிள்ளைக்கு நான் கிறிஸ்துவை கற்றுக் கொடுக்கிறேனா, என் பிள்ளைக்கு நான் சரியான உபதேசத்தை நான் கொடுக்கிறேனா, இட் இஸ் என்னுடைய டியூட்டி. ஐ எம் கால் டு ட்ரெயின் மை சில்ட்ரன் இன் அ ரைட் டைரக்ஷன். சரியான வழியில் அவர்களை நான் நடத்த வேண்டும். பெரியமானவர்களே, எனவேதான் இந்த நாளின் தலைப்பு பி எ குட் ஃபாதர், ஒரு நல்ல தகப்பனாக இருப்போம். இப்போ நல்ல தகப்பன் என்று பார்க்கும் பொழுது வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நல்ல தகப்பன் என்று பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் மிக அருமையாய் சொல்லுகிறார். ஒரு அருமையான குடும்பத்தை இங்கே பட்டியலிடுகிறார். 128 சங்கீதத்தில் ஒரு குடும்ப சினாரியோ, அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு கணவன், ஒரு மனைவி, அங்கே பிள்ளைகள், அவர்களை சுற்றிலும் ஒரு தேசம் மாத்திரமல்ல அந்த தொடர்ச்சியை கொண்டு போகிறார். 127 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளை குடும்பத்திலே கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பம் எப்படி வளருகிறது என்பதை 129 சங்கீதத்தில் சொல்லுகிறார். எனவேதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுடைய குடும்பத்தை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்ம முதலாவது காரியம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், the systematic teaching of God's word makes great father. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் சொல்லி கொடுக்கும் பொழுது அவன் சிறப்பான தகப்பனாக மாறுகிறான். வேற எதை கற்றுக் கொடுத்தாலும் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தொழிலெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஒரு பழைய காரியம் ஒன்று எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு உலக பிரசித்தி பெற்ற திருடன் ஒருவன் இருந்தான். அவன் திருடின இடத்தை எந்த போலீஸும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் திருடிட்டு போன பிறகு அதில் ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ்லாம் இருந்தால் கொண்டு போய் என்ன செய்வான்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்டு வந்துடுவான். சார், இத்தனாந்தேதி இந்த ஏரியாவில் கொள்ளை அடித்தேன், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் போல் தெரியுது, அவங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க. ஆனால் அந்த மகா என்ன சொல்கிறது, ரொம்ப டேலண்டான அந்த திருடனுடைய மகன் வந்து ரொம்ப கோடை. அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்தது. ஒருவேளை என் காலம் வரைக்கும் எப்படி திருடி எப்படியோ நான் சாப்பாடு போட்டுருவேன், என் காலத்திற்கு பிறகு இவன் எப்படி வாழப்போகிறான், இவனுக்கு வாழ்வு இல்லையே, என்னால் இவனுக்கு திருட தெரியாது. உடனே தகப்பன் என்ன செய்தார், தன் மகனை ஒரு நாள் அழைத்து கொண்டு போனார். அந்த காலத்தில் வீட்டை கண்ணமிடுவார்கள், சுவத்தை அழகாக வட்டம் போட்டுட்டு உள்ளே பூந்து போய் திருட போவார்கள். பையன் பயந்துட்டு நிற்கிறான், அப்பா தெளிவாக என்ன செய்கிறார், வீட்டை வட்டம் போட்டு ஓட்ட போட்டார், உள்ளே போடான்றாரு. இவனும் கால் கை உதற உள்ளே போகிறான். பின்னாடி அப்பா நடந்து வரான். அப்பா இருட்டில் வந்து தெளிவாக நடக்கிறாரு. இவனுக்கு இருட்டில் எங்கேயாவது எதாவது தட்டுப்படுமோனு சொல்லி பயந்து பயந்து நடக்கிறான். ஒவ்வொரு கையில் வைத்திருக்கிற கோணிகளில் தேவையான பொருட்கள் எல்லாம் அள்ளிக்கொண்டே உள்ளே போகிறார்கள். சடுதியாக அப்பா பார்க்குறாரு, பையன் இன்னும் பயம் அவனை விட்டு போல. ஒரு பெரிய கபோர்டு ஒன்று இருந்தது. பையனை உள்ளே ஏதாவது இருக்கா பார் என்று சொன்னார். அவன் உள்ளே போய் பார்க்க போனான். கதவை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஓடி போயிட்டார். அதுவும் போகும்போது சும்மா போல திருடன் திருடன் கத்திட்டே ஓடி போயிட்டார். பையன் நினைக்கிறான், இப்போது நான் இந்த கபோர்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவர் ஓடி போயிட்டார், நான் எப்படி தப்பிக்க போகிறேன். இவன் பார்க்குறான் அந்த கபோர்டில் இருக்கிற அந்த சின்ன ஓட்டை வழியாக வெளியே என்ன நடக்கிறது என்று சொல்லி திருடன் திருடன் என்று சத்தம் கேட்டதுனால வீட்டால் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இப்போ திருடனை பிடிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. ஒரு மெழுகுவத்தியை கையில் வைத்து கொண்டு தேடுகிறார்கள். இவன் அந்த ஓட்டை வழியாக பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சடுதியாய் யாரோ ஒருவருடைய கரத்தில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை கண்டான். உடனே இவன் மனசுக்குள்ள முதல் எண்ணம் உருவானது, ஒரு சின்ன பூனையை போல ஒரு சவுண்ட் விடலான். அழகாக பூனையை போல சவுண்ட் விட்டான். சவுண்ட் விட்டது என்ன நினச்சாங்க, யாரோ ஒருத்தர் பூனை எங்கே போயிருக்கு, இந்த பீரோக்குள்ளே போய்விட்டது என்று சொல்லி பீரோவை திறந்தார்கள். திறந்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான், ஓட ஆரம்பித்தான். ஓடி போய் எப்படியோ உயிர் தப்ப பில்டிங்கெல்லாம் வெளியே வந்து கோட்டை சுவரை ஏறி குதித்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தால் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அவன் சொன்னான், அப்பா நான் வந்துட்டேன்னு. அப்பா சொன்னார், போதும், இனி நீ என்ன செய்வாய், பிழைத்து கொள்வாய். என்ன உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், என் தொழிலை கற்றுக் கொடுத்துட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு வேடிக்கையான கதையாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். வாசியுங்கள், உபாகமம் 6:4 வாசியுங்கள். உபாகமம் 6, இஸ்ரவேலே கேள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிறான். அதன் பிறகு அவன் அதை கருத்தாய் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஃபாதர் என்பது ஒரு அங்கீகாரம் அல்ல, தேவன் தந்திருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த வேதம் சொல்கிறது, தகப்பன் முதலாவது அவன் தனக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுவதை கேட்கிறவனாய் மாறுகிறான், பிறகு அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறவனாக மாறுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இதை கற்றுக் கொடுப்பது என்பது கடினம், கடினமானது. அதனால நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க தானாய் கற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். இஃப் யூ டோன்ட் டீச் அவர் சில்ட்ரன், தே வில் நெவர் எவர் லேர்ன் வாட் இஸ் இன் த பைபிள். ஏன் தெரியுமா, இது சாதாரணமாக ஒரு மனிதனுக்குள் போகிற காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதனை செய் என்று சொல்லுகிறார். அது எப்பெல்லாம் பண்ணுமா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக்கொள்ளுகிற பொழுது, எழுந்திருக்கிற போது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் மூணு காரியத்தை பார்க்கலாம். என்ன தெரியுமா, முதல் காரியம், சில காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, இட் நீட்ஸ் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரெஸ்ட், திரும்ப 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 சொல்லி கொடுக்க வேண்டியவைகள். ஒரு வாட்டி சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட ரைட்டு நான் சொல்லிட்டேன், எத்தனாவது வருஷம் எத்தனாம் தேதி நான் சொல்லி முடித்து விட்டேன் என்று அல்ல. ஸோ வி ஆர் கால்ட் டு இம்போஸ் ஆன் தெம். இதை நீ படிக்க வேண்டும், இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ வி ஆர் கால் டு ரிப்பீட் வேத வசனங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்தவைகளை, நம் வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறவைகளை, வி ஆர் கால் டு இம்போஸ் அவர்கள் மீது அதை வைக்க வேண்டும். அது எங்க வைக்கணுமா பாருங்க, இட் மஸ்ட் பி சென்டர்ட் இன் ஹார்ட், இருதயத்தில் வைக்க வேண்டும். வேற ஓரத்தில் வச்சுட்டா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல கடவுளை பற்றி நிறைய தெரியும், ஆனால் இருதயத்தில் அவைகள் இல்லாததினால் வாழ்க்கை மாற்றம் அடையவில்லை. அப்போ எங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அதை அவன் இருதயத்தில் என்ன செய்யணும், திரும்ப 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 வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக என்ன செய்ய தெரியுமா, அது உள்ளே செல்ல ஆரம்பிக்கும். ஸோ வி ஆர் கால் டு என்கரேஜ் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுது அது எங்க போகுது தெரியுமா, வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர ஆரம்பிக்கிறது. அது எங்கெல்லாம் வருதுன்னா, லைக் ஒரு ஒரு மரம் துளிர் விடுகிறது என்று சொன்னால் எங்கோ ஒரு ஓரத்தில் உள்ள அதன் வேர்கள் உயிரோட்டமாக இருக்கிறது. அதுதான் அதுக்கு காரணம். ஒரு இலையும் வளரவே இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோம், மரம் செத்து போயிருச்சு. Because there is no new growth in it. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இருதயத்தில் பதித்துவிட்டு அது அவர்கள் வாழ்க்கையில் வெளியே வர நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பரீட்சை எழுத போகிற பிள்ளையினிடத்தில் சொல்ல வேண்டும், ஜபம் பண்ணிட்டு போ, கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ ஆவிக்குரிய தன்மை அந்த பிள்ளையினுடைய பரீட்சையில் வெளிப்படும். ஒரு புதிய வேலைக்கு போகும் பொழுது சொல்லி அனுப்ப வேண்டும், இந்த வேலையை கொடுத்த ஆண்டவரை நம்பி இந்த வேலையை செய் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நல்ல தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்கள், வேதம் சொல்கிறது அவர் முதலாவது தனக்குள் உள் வாங்கி கொள்ளுகிறார், அதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹி இஸ் அ பெஸ்ட் ஃபாதர். ரெண்டாவது காரியம், ஒரு நல்ல தகப்பனுக்கு வேதத்தில் இன்னொரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கை இருந்தது. இப்போ வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது வேதத்தில் எல்கானா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் இருந்தார். ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னவென்று சொன்னால், இந்த எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். யாரெல்லாம் இருந்தால் சொல்லுங்க. ஓகே, அன்னாள்னு ஒருத்தர் இருந்தால், இன்னொருத்தர் பெண்ணினால். ஓகே, அண்ணாளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஒருவேளை அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனால் அங்கே பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு தகப்பனாக அங்கே இவர் எப்படி தன்னுடைய எல்கானா எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு நல்ல தகப்பன் தன் மனைவியை, தன் குடும்பத்தை எப்படி அவர் அன்போடு நடத்துகிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். A systematic care towards the family. கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், ஒதுங்கி விடுவது அல்ல, தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டு வாழ்வது. இப்போ அந்த குடும்பத்தில் ரெண்டு மனைவி, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அதுவே கடினமான வாழ்க்கை, இதில் ஒருத்திக்கும் குழந்தை இல்லை. இப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையில் எப்படி தன்னுடைய மனைவி, பிள்ளை இல்லாத மனைவியை ஒரு நல்ல புருஷனாக அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். ரெண்டு காரியம் பண்றாரு. முதல் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் பாருங்கள். அவன் என்ன செய்வான், நாம் அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இன்னொரு மனைவி இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்தால் எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுக்கிறவன் தன்னுடைய இன்னொரு மனைவி, அவளுக்கு பிள்ளை இல்லாதவள், அவளுக்கு என்ன செய்வானா, ரெண்டு மடங்கு கொடுப்பானாம். இது எதை காண்பித்து சொன்னால், ஷோயிங் இஸ் லவ் டுவர்ட்ஸ் இஸ் வைஃப். ஒருவேளை பிரியமானவர்களே, அந்த அன்பை எப்படி காண்பிக்கிறார் பாருங்க, த்ரூ ஷேரிங். தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதில். ரெண்டாவது அவர் ஒரு காரியம் செய்கிறார் பாருங்கள், வசனம் 9:8 வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:8, அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. பிரியமானவர்களே, இவளுக்கு பிள்ளை இல்லாததினால அவள் அதிகமாய் துன்பப்படுத்தப்படுகிறாள். அவளுக்குள்ளாகவே ஒரு பாரம் வந்துவிட்டது. இந்த வேத வசனத்தில் பாருங்கள், அவள் சாப்பிடவில்லை, சஞ்சலப்படுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவளை பார்த்து கணவன் பேசுகிறார், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அ சிம்பிள் ஆக்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவ அழுதுட்டு இருக்கா, சஞ்சலத்தோடு இருக்கிறாள், அதை பார்த்தவுடன் சொல்றான், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கேட்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, he uses the word of encouragement in time of sorrow. அவள் சோர்ந்து போயிருக்கிறாள், தனக்கு பிள்ளை இல்லை என்று அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு சொல்ற வார்த்தை பாருங்கள், நான் அதிகம் அல்லவா. இன்னைக்கு எத்தனை கணவன் தன் மனைவி சோகமா இருக்கும்போது போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், என்கரேஜான வேர்ட் சொல்றோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் அழுன்னு சொல்லுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எல்கானா தன் மனைவி அழுது கொண்டிருக்கும் பொழுது ஹி வாஸ் ஸ்டார்டட் என்கரேஜிங். ராபர்ட் மார்கன் என்கிற ஒரு அறிஞர் இவ்விதமாக சொல்லுகிறார், 5 விதமான சம்பாஷணை கன்வர்சேஷன் உலகத்தில் உண்டு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உறவுகளை பலப்படுத்துமாம், அ ஸ்மால் டாக், சீரியஸ் டாக், செல்ஃப் டாக், சோல் டாக், ஸ்வீட் டாக். அவர் சொல்றார் பாருங்க, சின்ன ஒரு ஸ்மால், ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவேளை அ ஸ்மால் பீஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அ வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ், அ வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், அ சீரியஸ் டாக், ஒன்றை உள்ளதை உள்ள வண்ணமாக பார்ப்பது, இன்னொன்று செல்ஃப் டாக், அதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி பேசுவது, சோல் டாக், வார்த்தையே இருக்காது ஆனால் புரிந்து கொள்வார்கள், அ ஸ்வீட் டாக், ஒரு மென்மையான சத்தம். கிறிஸ்துவ பெரிய மாணவர்களே, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒரு நல்ல கணவன் தன் மனைவியோடு கூட அவனுடைய உறவானது இட் ஸ்டார்ட்ஸ் வித் என்கரேஜ்மெண்ட். அதைதான் எல்கானாவிடத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, தன்னிடத்தில் இருப்பதில் 2 மடங்கை அவளுக்கு கொடுக்கிறான். அதோடு கூட அவள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவளிடத்தில் அன்பாக உட்கார்ந்து பேசுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீயை பெற்றவன், அவருடைய புருஷன் என்ன சொல்றான் தெரியுமா, அநேக ஸ்திரீகள் குணசாலியாக இருந்தது உண்டு, ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ மேலானவள் என்று சொல்லி 31வது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28:29 வசனத்தில் சொல்லுகிறார். இது என்னவென்று சொன்னால், நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஹவு மெனி ஹஸ்பண்ட் தி லிட்டரலி ஃப்ரம் த டெப்த் ஆஃப் தேர் ஹார்ட் அப்ரிஷியேட் தேர் பார்ட்னர். ஏனென்று சொன்னால், வேதம் சொல்கிறது, நல்ல தகப்பன் இஸ் நாட் ஓன்லி டு இஸ் சில்ட்ரன் பட் ஆல்சோ டு இஸ் ஸ்பவுஸ். தன் மனைவிக்கும் அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நல்ல கேர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் போன இடத்திலெல்லாம் அவன் மனைவியை அழைத்து கொண்டே தான் போவார். அவர் போற இடமே தெரியாது, பட் ஹி நெவர் லெஃப்ட் அலோன். யூ நோ வை? ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த மனைவி என்பதை. எனவேதான் அவருக்கு பேர் என்ன, பூரண புருஷன் என்று கூட சொல்லப்படுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, அ சிஸ்டமேட்டிக் டீச்சர் இஸ் அ குட் ஃபாதர். ரெண்டாவது பார்த்தோம், அ சிஸ்டமேட்டிக் கேர் கொடுக்கிறவர் இஸ் அ குட் ஃபாதர் ஹஸ்பண்ட். நிறைவாக, ஒரு நல்ல நல்ல புருஷன் அல்லது நல்ல ஃபாதர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாடல் டு இஸ் ஃபேமிலி. அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய மாடல். எல்கானா வாழ்க்கையில் இதை நாம் திரும்பவும் கற்றுக்கொள்ளலாம். இந்த எல்கானா எப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது மூன்றாவது வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 1:3. போதும் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் மூன்றாவது ஒரு காரியத்தை எல்கானா வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திர நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன தெரியுமா, அவர் என்ன செய்வாராம், அந்த நாட்களில் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு யூத பாரம்பரிய பழக்கத்தின்படி வருடத்தில் கொண்டாடப்படுகிற 3 முக்கியமான பண்டிகைகளுக்கு பலி செலுத்தும்படி குடும்பமாக போய் வருகிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. இந்த எல்கானா கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாக பலி செலுத்த வருடா வருடம் அந்த சிலோவாவுக்கு போவான். ஏன் என்று சொன்னால் அங்கதான் தேவனுடைய டபர்நாக்கல் பலிபீடம் அங்கே இருந்தது. ஏறக்குறைய இவன் 20 மைல் தூரம் நடந்து போக வேண்டும். இட் இஸ் நாட் வெரி க்ளோசர். இன்றைக்கு இருக்கிற போல வசதிகள் இல்லை, நடந்துதான் போவார்கள். போகிற பாதை கரடு முரடான கட்டாந்தரையான டெசர்ட் ஏரியா, ரொம்ப ஒரு சேஃபான நல்ல பாதைகள் அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது எல்கானா ஒவ்வொரு வருடமும் போவான், ஒவ்வொரு முறையும் அங்கே பலி செலுத்த அவன் போவான். போகும்போது அவன் எப்படி போவான் தெரியுமா, முழு இருதயத்தோடு தேவனுக்கு எதையெல்லாம் படைக்கலாம், தேவனுக்கு படைச்சிட்டு எப்படி வரணும் இந்த நோக்கத்தோடு போவான். வேதம் சொல்கிறது பாருங்க, அங்கே போய் பலியெல்லாம் செலுத்திவிட்டு ஜெபம் செய்துவிட்டு அங்கே அந்த பண்டிகையை கொண்டாடி முடிந்துவிட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது என்ன செய்வாராம் தெரியுமா, வாசியுங்கள் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போவார்கள். போயிட்டு ஆண்டவரை ஆராதித்து விட்டு நல்ல ஆகாரங்களை எல்லாம் புசித்து மகிழ்ந்திருந்து அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது திரும்ப ஆலயத்திற்குள்ள போய் ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு வருவார்கள். நேற்று நிறைய ஜெபம் பண்ணிட்டோம், நேற்று நிறைய நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் என்பது அல்ல, திரும்பவும் தேவ ஆலயத்திற்குள் அவர் போவாராம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஏதோ கடமைக்காக அவர் தேவனை தொழுது கொள்ளுகிறவர் அல்ல. இப்ப கடமைக்காக போனவங்க என்ன பண்ணிருப்பாங்க, முத நாள் போறோம், நம்ம ஊர்ல அசன பண்டிகைன்னு வச்சுக்கோங்க, முத நாள் போறோம், அசனம் கொண்டாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், அசனம் முடிஞ்சதும் ஓடி வந்துடுவோம். ஆனால் ஆண்டவரை தேடி போகிறவன் எப்படி பண்ணுவான் தெரியுமா, அசனம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு விட்டுற மாட்டான், அடுத்து ஊரை விட்டு வெளியே வரும்போது திரும்பவும் போய் தேவ சமூகத்தில் அமருகிற ஒரு அனுபவம். எனவேதான் இந்த அண்ணா அங்கே இந்த எல்கானாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு குணத்தை முன்மாதிரியாக வைக்கிறான். அவன் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாது, ஏனென்றால் ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு தகப்பன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நம்ம கற்றுக்கிற உண்மை என்ன தெரியுமா, He was going to worship. அது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடத்திற்கு அவன் போவான். இட் மே பி neither distance nor trouble prevented him. அந்த தூரத்தை அவன் கண்டு பயப்படவில்லை, அங்கே போகிற பாதையில் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அவன் எதிர்கொள்ளவில்லை, பயப்படவில்லை. அவன் போவான், சரியாக குடும்பமாக போவான், சரியான ஆயத்தத்தோடு போவான், ஆண்டவருக்கு படைக்க வேண்டிய பலியை படைப்பான், காணிக்கை படைப்பான், நல்ல ஆகாரத்தை உண்டு மகிழ்வான். மகிழ்ச்சியோடு கூட அந்த இடத்தில் தங்களுடைய வேலை முடிந்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு திரும்பி வருவார்கள். போகும்போதும் அந்த மூட் ஆஃப் வர்ஷிப், ஆண்டவரை ஆராதிக்கிற மனதோடு போவது, திரும்ப வரும்பொழுது அதே மனநிலையோடு வர்றது. இப்போல்லாம் நம்ம காரில் 4 பேர் உட்காந்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, சர்ச்சைக்கு போகும்போது எப்படி போகிறோம், சர்ச்சை விட்டு ரிட்டர்ன் போகும்போது எப்படி போகிறோம். இங்கே எல்கானா தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் கூட்டிட்டு போகும்போது பேசிக்கொண்டே போவார்கள். எங்கே போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். திரும்பி வரும்போது ஜோமனிட்டு தேவனை ஆராதித்த மகிழ்ச்சியில் திரும்பி வருவார்கள். மாத்திரமல்ல அவர்களுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் என்ன தெரியுமா, நாங்கள் தெரியாத ஒரு கடவுளை ஆராதிக்கவில்லை. அந்த வேத வசனம் சொல்லி பாருங்க, அந்த 3வது வசனத்தில் அவன் எப்படி ஆராதிப்பானா, ஒவ்வொரு வருஷமும் ஷீலோபாவில் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்வான். ஹி நியூ யாரை நான் ஆராதிக்கிறேன்? பிரியமானவரே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மை ஆராதிக்கிறது ஒரு கடமையாக கூட காணப்படலாம். பட் யூ மஸ்ட் நோ யாரை நான் ஆராதிக்கிறேன். ஹி டிட் நாட் வர்ஷிப் அன் அன்னோன் காட், ஒரு தெரியாத கடவுள் அல்ல. அவன் சொல்கிறான், அந்த சேனைகளின் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்நிய மக்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுமா? கடவுளுக்கு ஏதாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்தலாம் என்று ஆராதிக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுளுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. அவர் எதிர்பார்க்கிற துதியையும் தாழ்மையையும் அவருடைய சமூகத்தில் நாம் காண்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இஸ் அ குட் ஃபாதர், அவர் தான் நல்ல தகப்பன். அப்புறம் பாருங்க, அந்த சீலோவா சரியான இடத்திற்கு போக வேண்டும். இந்த சீலோவா இடத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் முதல் முறையாக அவர்கள் அங்கே கில்காலில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். அந்த கூடாரத்தை அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அங்கேயே கூட்டு போவாங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கூடாரத்தை கொண்டு போய் போடுவாங்க. கடைசியில் இப்போ கூடாரம் எங்கே வந்திருக்கு? சீலோவா வந்திருக்கு. ஏறக்குறைய 300 வருடங்கள் கடந்து போய்விட்டது இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணம். ஆனால் 300 வருடமும் மாறாமல் எதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க தெரியுமா? அங்கே நம்ம பார்க்குறோம், டபர்நாக்கல் இருந்தது, ஆல்டர் இருந்தது, அங்கே தூப வர்க்கம் இருந்தது, அங்கே சமூகத்து அப்பம் இருந்தது, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவ ஆசாரியன் அங்கே இருந்தான், தேவனோடு கூட அவர்கள் தொடர்பு இருந்தது, பலி செலுத்துகிறது இருந்தது. ஒருவேளை இவைகள் எல்லாம் வெளியரங்கமான காரியமாக இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றிற்கு பின்னால் புதைந்திருக்கிற தேவ பிரசன்னத்தில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். யூ நோ நீட் டு ஹாவ் எவ்ரிதிங். ஆனால் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் எப்படி தொழுது கொள்வானா? ஆவியோடும் உண்மையோடும். தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் எல்கானா அந்த சரியான இடத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறான். அதான் அந்த சீலோவா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். டு பி எ குட் ஃபாதர், ஃபர்ஸ்ட் பேட் குட் டீச்சர் டு யுவர் ஓன் சில்ட்ரன். நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக வி பிகம் அ குட் ஃபாதர். இரண்டாவது, தன் மனைவி, தன் குடும்பத்தை எவ்வளவு கேர் கொடுக்கிறோம், தட் மேக்ஸ் யூ அ குட் ஃபாதர் ஆர் குட் ஹஸ்பண்ட். ஃபைனலி, ஹவ் வி வர்ஷிப், நாம் எப்படி ஆராதிக்கிறோம், தட் மேக்ஸ் அ குட் ஸ்பிரிச்சுவல் மாடல், ஒரு நல்ல முன் மாதிரியான ஒரு ஆவிக்குரிய தன்மையை உருவாக்கும். எனவே ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிற நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிற நல்ல முன் மாதிரிகளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்து நின்று, மகனே